வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இந்தியா நேற்று திங்கட்கிழமை இரவு விண்ணில் ஏவியிருக்கும் இந்தியாவின் முதலாவது நேவிகேஷனல் சேட்டலைட் எனப்படும் குறிப்பிட்ட இடம் மற்றும் வழிகாட்டு செயற்கைக்கோள் குறித்த செய்தியை பார்க்கலாம். IRNSS-1A என்று இந்தியாவின் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெயரிட்டிருக்கும் இந்த செயற்கைக்கோளை BSLV-C22 ரக ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது. தென்னிந்தியாவில் இருக்கும் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் ஏவப்பட்ட 20 நிமிடங்களில் செயற்கைக்கோளானது அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வின் மைல்கல்லாக வர்ணிக்கப்படும் இந்த செயற்கைக்கோள் அனுப்பும் தகவல்கள் தரைவழி, கப்பல் மற்றும் விமான போக்குவரத்திற்கும் பேரிடர் காலங்களிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செயற்கைக்கோளின் முக்கிய பயன்பாடுகள் குறித்து இந்திய விண்ணியல் முன்னேற்றங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் விஞ்ஞான எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது ஒரு பெரிய சாதனை இந்திய விண்வெளி அமைப்பிற்கு. ஏனென்றால் இதுதான் முதல் முறையாக இந்த பிரதேசத்திலே வழிகாட்டும் செயற்கோள் என்ற ஒரு அமைப்பிற்கு வேண்டிய 7 செயற்கைக்கோள்களில் முதல் செயற்கைக்கோளை நேற்று இரவு முதல் முறையாக இரவிலே செலுத்தி இருக்கிறார்கள். இது வந்து எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு சரியாக பார்த்து செய்தாலும் ஸ்பேஸில் போறதுங்கிறது நம்ம கையில இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரஷ்யாவில பெரிய ஒரு ராக்கெட், இதே போன்ற செயற்கைக்கோள்களை ஏற்றி சென்ற ராக்கெட் சில வினாடிகளுக்கு சென்றவுடனேயே வெடித்து விட்டதாக தற்பொழுதுதான் இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல முறையாக இது இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்டது. அது முதல் கட்டமாக 500 கிலோமீட்டர் சென்று அங்கிருந்து இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இந்த செயற்கைக்கோளினுடைய முக்கியத்துவம் என்ன?
இதனால் பல பயன்கள் உள்ளன. அதாவது இப்பொழுது நாம் செல்போன்களில் கூட ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதிலே சில சமிக்ஞைகளை போட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு இந்த கோள்கள் உபயோகமாகும். நமக்கு தரையிலே செல்லக்கூடிய, அதாவது ரயில், மோட்டார், கூட்ஸ், இந்த மாதிரி வாகனங்கள் எங்கு போகின்றன, எவ்வளவு தூரம் போக வேண்டும் செல்ல வேண்டிய இடத்திற்கு, இந்த மாதிரி நிர்ணயிக்கிறதுக்கு இது உபயோகமாகும். அதாவது இட நிர்ணயம் கோள் என்று கூட இதை சொல்லலாம். அப்புறம் விண்ணிலே செல்வதற்கு தவிர கடலிலே இருக்கும் கப்பல்களுக்கும் விமானங்களுக்கும் செல்வதற்கு இது உபயோகமாகும். மேலும் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்களே, இந்த மாதிரி கடும் இயற்கையின் சீற்றலால் பாதிக்கப்பட்ட இடங்களை நாம் கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னாலோ, அது எங்கே இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிவதற்கு இது உபயோகமாகிறது. ஆக நடைமுறையிலே பற்பல பயன்களை இது நமக்கு கொடுக்கும். இது தவிர இராணுவத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இது உதவும்.
இந்த செயற்கைக்கோள் எவ்வளவு உயரத்தில் இருந்து செயல்பட போகிறது?
இது இந்தியாவில் இருக்கிற செயற்கைக்கோள்களுடைய உயரம் என்னவென்றால் பூமிக்கு, அதாவது பூமியில் நடுநிலை கோடு ஈக்குவேட்டர், அதற்கு மேலாக சுமார் 36,000 கிலோமீட்டர் தொலைவிலே, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 35,786 கிலோமீட்டர் தொலைவில் இது அங்கேயே இருக்க வேண்டும். பூமியுடைய இணைந்த, புவியுடன் இணைந்த சுற்றுப்பாதை என்று சொல்கிறார்கள், ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திலே இது 3 செயற்கைக்கோள்களை விடுவதாக இருக்கின்றார்கள். அதே சமயத்திலே நேற்று செலுத்தப்பட்ட இந்த கோளை அதே உயரத்தில், ஆனால் சற்று சாய்வான ஒரு கோணத்தில், அதாவது பூமியுடன் இருக்கக்கூடிய ஒரு பூமைய கோட்டிற்கு 20 டிகிரி சாய்வாக சுற்ற வேண்டும். அப்படி இதுபோல் 4 இருக்கின்றது. ஆகவே 2 36,000 கிலோமீட்டர் இருந்தாலும், ஒன்று பூமியுடன் சாய்வும் இல்லாமல் இருக்க வேண்டும், இன்னொன்று சற்று சாய்ந்த அளவிலே சுற்ற வேண்டும்.
இது எப்படி செயல்படுகிறது? இப்போ வானத்திலேருந்து ஒரு பூமியில இருக்கிற ஒரு இடத்த குறிப்பா துல்லியமா கண்டுபிடிக்கிறத அந்த செயல்பாடுங்கிறது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா?
அதாவது நம்முடைய வேகம் தெரிந்து விடுகிறது. தொலைவிலிருந்து அந்த கோளிலிருந்து கோள் எங்கு செல்கிறது என்று தெரியும். அதனால் அங்கிருந்து நமக்கு சமிக்கை வரக்கூடிய நேரம் எவ்வளவு என்று தெரியும். இந்த நேரம் வந்து மிக துல்லியமாக கணக்கு போட்டு அந்த நேரத்தையும் அந்த வேகத்தையும் பார்த்து எவ்வளவு தொலைவிலே ஒரு பொருள் இருக்கிறது என்பதை 3 கோள்களின் உதவியினால் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய விஞ்ஞான தத்துவத்தின் பேரில் அணைத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரு அட்டாமிக் கிளாக் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு ரூபிடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மின் சக்தி வாய்ந்த, ஒரு அணு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு வினாடிக்கு அதனுடைய துடிப்புகள் 9,000,000,000 தரம் அந்த துடிப்புகள் வரும். அதனால் அது அவ்வளவு துல்லியமாக கணக்கு போட்டு ஒவ்வொன்று கோளுக்கும் ஒவ்வொரு துல்லியமாக ஒரு குறிப்பீடு வைத்திருக்கிறார்கள். அதை கணக்கு போட்டு எவ்வளவு தூரம் என்று சொல்லி அந்த இடத்தை நாம் நிர்ணயிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இவ்வளவு துல்லியமாக அங்கு அந்த வகைகள் அந்த உபயோகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன.
இதே போன்ற இடம் மற்றும் வழிகாட்டு பயன்பாட்டுக்கான சேட்டிலைட் அதாவது ஜிபிஎஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா வந்து ஏற்கனவே பயன்பாட்டில் வச்சிருக்கு. அதை தான் வந்து உலக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க?
அதாவது ஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிக்ராக்கல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமெரிக்கா இராணுவத்தின் கீழ் பயன்படுகிறது, செயல்படுகிறது. ஆனால் அது இப்போ எந்த நாடும் வேண்டுமானாலும் அது இலவசமாக ஒரு அளவிற்கு பயன்படலாம் என்றால், ஒரு அளவுக்கு என்றால் ஒரு மீட்டர் வரைக்கும் அதை துல்லியமாக அறிவதற்கு அதை இலவசமாக பயன்படலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து மேலும் துல்லியமாக மாற்றி இன்னும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறனும் சில நாடுகள் இந்தியா உட்பட பெற்று வருகின்றன. இருப்பினும் ஐரோப்பா இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அவசியமான ஒரு அமைப்பை ஒரே நாட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற, ஒரு நாட்டினுடைய சம்மதத்தின் மேலேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஒப்புக்கொள்வதில்லை. தங்களுடைய குறிப்பாக இராணுவம் இதெல்லாம் அதில் செயல்படுவதனால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நாடுகள் விரும்புவது இயற்கையே. அப்படி உலக வல்லரசு, ஒரு இந்திய விண்வெளி வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியாவும் அதை பற்றி நினைப்பதில், அங்கனம் நினைப்பதிலே நமக்கு வியப்பில்லை.
ஆனால் அதே சமயத்தில் விஞ்ஞானிகள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது, அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடிந்த அளவுக்கு துல்லியமாக இதுவரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் முயற்சியாகட்டும், ரஷ்யாவாகட்டும், சீனாவாகட்டும், இவர்களிடம் அந்த அளவுக்கு துல்லியமான உலகம் முழுமைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு இன்னமும் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிற போது, அந்த மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம், ரஷ்யா, சீனா மாதிரி இதைவிட அதிகமாக பணம் செலவழிப்பவர்களே கூட திணறும் ஒரு தொழில்நுட்பத்திற்கு இந்தியா போன்ற நாடு இப்பொழுது முயற்சிக்க வேண்டுமா என்கிற ஒரு விமர்சன கேள்வியும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது.
இதுல இரண்டு விஷயங்கள் நல்லா ஞாபகம் எடுத்துக்கணும். இப்ப இந்தியா செய்யக்கூடிய இந்த அமைப்பு 20 மீட்டர் தொலைவில் இது துல்லியமாக கண்டுபிடிக்கும். அதாவது ஒரு மோட்டார் எங்க செல்லுகிறது என்பதை 20 மீட்டர் தொலைவில் அங்க 36,000 கிலோமீட்டர்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு திறமையை இது படைக்கும். 20 மீட்டர், இது வந்து 10 மீட்டர் கூட இருக்கு, இது ஜிபிஎஸ்ல சில எல்லாம் இருக்கு, அதை விட 5 மீட்டர் கூட இருக்கு. ஆனால் அதெல்லாம் இராணுவத்திற்கு சில பேர் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பொதுவாக உபயோகங்களுக்கு இந்த துல்லியமான ஒரு அளவு போதும். இரண்டாவது, இவர்கள் உலகமெல்லாத்துக்கும் செய்யக்கூடிய அளவு என்று சொன்னாலும் தனித்தனியாக இருந்தால் அவர்களுக்கு அது மற்றவர்களுடன் சேர்ந்து இணைந்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி கொண்டு வருகிறது. அதாவது ஐரோப்பியாவில் இருக்க கலீலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதே போன்று ஜிபிஎஸோட சேர்ந்து இரண்டும் சேர்த்தால் இன்னும் சரியாக ஒரு துல்லியம் அதிகமாகுமோ என்ற ஒரு அடிப்படையில் இப்பொழுது செயல்படுகிறார்கள். ஆகவே நாளடைவில் இந்தியாவும் இதர அமைப்புகளுடன் சேர்ந்தும் இது ஒருங்கிணைத்து செயல்படும் என்று எதிர்பார்க்கின்றது. அதனால் என்ன பயன் என்றால், அதிகமாக இன்னும் இந்த துல்லியமான வேகத்தையோ அல்லது தூரத்தையோ தொலைவையோ தெரிந்து கொள்வதற்கு உதவும். மேலும் இது வந்து 1,500 கிலோமீட்டர், இந்தியாவினுடைய எல்லையிலிருந்து 1,500 கிலோமீட்டருக்கு அப்பால் சுற்று வட்டாரத்தில் உள்ள நாடுகளுக்கும் இது உதவும். ஆனால் எந்த விதத்தில் சொல்லவும் ஓரளவிற்கு இலவசமாக கொடுக்கப்படும். சில உபயோகங்களுக்கு குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு உடன்பாட்டை பொறுத்து கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நீங்களே கூறினீர்கள், இந்தியாவினுடைய எல்லைக்கு வெளியே 1,500 கிலோமீட்டர் தூரம் வரைதான் இந்தியாவினுடைய இந்த இட மற்றும் வழிகாட்டு நிர்ணய உதவிங்கிறது கிடைக்கும்னு. அப்போ 1,500 கிலோமீட்டர் தாண்டி போனா மீண்டும் அமெரிக்காவினுடைய அதே ஜிபிஎஸ் நடைமுறையை தானே நீங்க பயன்படுத்த வேண்டியிருக்கும், இந்தியாவினுடைய விமானமாகட்டும் கப்பலாகட்டும் மற்றவை.
நீங்கள் சொல்வது இந்த சுற்று இந்த பிரதேசத்திற்கு வெளியே சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது. அதாவது வெளியே சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடன் இணைந்துதான் செயல்பட வேண்டும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாடு மாத்திரம் இப்போ இல்லை, ஐரோப்பிய நாடுகளும் வந்திருக்கிறது, மேலும் இந்த சீனாவும் வந்திருக்கிறது, ஜப்பானும் வந்திருக்கிறது. இவர்களெல்லாம் இன்னும் இந்த அமைப்பை முழுவதாக அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு செயற்கோள்களை அமைக்கவில்லை, செலுத்தவில்லை. எல்லாம் செலுத்தின பிறகு அமெரிக்காவை செய்யும்படியான ஒரு நிலைக்கு அவர்களும் வந்து விடுவார்கள். ஆகவே அன்று அங்கு இந்த இடத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது, 1,500 கிலோமீட்டர் வெளியே செல்லும் பொழுது வெளியே உள்ள ஒரு சமிக்கைகளை தான் நான் உபயோகப்படுத்த வேண்டும். எப்படி இப்போ விமானங்களும் அப்படித்தான், வெளியே நம்ம நாட்டிலிருந்து வெளியிலே போனால் வெளியில் இருக்கிற நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கட்டுப்பாடான ஒரு வழிகாட்டு சமிக்கைகளை உபயோகப்படுத்தி தான் நாம் செய்கிறோம். அதே போல இதுவும் செய்வோம்.
வேறு வகையில் சொல்வதானால், அமெரிக்காவையே நம்பி இருப்பது அமெரிக்கா வந்து இந்தியாவையோ மற்ற நாடுகளையோ உளவு பார்ப்பதற்கும் இதை பயன்படுத்தும். அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு சொந்தமான இடம் மற்றும் வழிகாட்டு செயற்கைக்கோள் தேவை, அதனாலேயும் இது மாதிரி அனுப்புகிறாங்க. அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இது பயன்படும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கம்னு நமக்கு உள்ளாமா?
பாதுகாப்புங்கிறது உளவு பார்க்கறதுங்கிறது அது யாருடைய ஒரு அனுமதியும் வேண்டாம். அமெரிக்காவிற்கு அவர்கள் தகுதி இருக்கிறது, அவர்களுக்கு அது ஆற்றல் இருக்கிறது, அவர்கள் செய்வார்கள், செய்து கொண்டே இருந்தாலும் அது போகும். இதனுடைய முக்கியமான என்றால், நம் ஒரு நாட்டினுடைய இராணுவத்திற்கோ கடற்படைக்கோ அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர்களுக்கு வேண்டிய ஒரு முறையிலே வழிவகுப்பதற்கு உபயோகமாகும் ஒன்று. இரண்டாவது, மற்ற நாட்டுகளுடைய ஒரு துல்லியமாக தெரிந்து கொள்ள விடுவார்களோ என்று அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. என்றால் இந்த இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அது தெரிந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதற்காக அவர்கள் அது இப்பொழுது ஒரு மாற்ற முடியாத ஒரு உண்மை.
இந்த செயற்கைக்கோளுக்கு எவ்வளவு செலவாகி இருக்கிறது? இந்த செலவை இதை பயன்படுத்துபவர்களிடமிருந்து பெறுவதற்கான வசதி அல்லது வாய்ப்பு இருக்கிறதா?
அது இன்னும் டூ ஏர்லி. இப்ப அதாவது இதுக்கு வந்து இதனால ஏற்பட்டுள்ள ஒரு செலவுன்னு பார்க்கும்பொழுது, நான் சொன்ன மாதிரி அன்றாட வாழ்க்கையில இது பயன்படும். எப்படி பயன்படும் என்றால், இந்த குறிப்பீடுகளை செயற்கைக்கோளிலிருந்து வாங்கி பெறுவதற்கு, செல்போன்களை வைப்பதற்கு, அதற்கு ஒரு சில கருவிகளும் அதற்கு ஒரு தொழில்நுட்பமும் வேண்டும். அதை தனியார் துறையிலே செய்வதற்கு இப்பொழுது முயற்சிகள் வந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு பெரிய வியாபாரத்திற்கு, பொருள்களை விற்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதனால் ஒரு அரசிற்கு மாத்திரமல்ல தனியார் துறைக்கும் இதனால் பெரிய பயன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு இடத்துல நிர்ணயிக்கிறதுக்கு 20 மீட்டர் வரைக்கும் நிர்ணயிக்கிறதுக்கு இலவசமாக கொடுக்கறதாக தான் இப்போ இதனுடைய அடிப்படை தத்துவம். அதற்கும் மேலாக துல்லியமாக வேண்டும் என்றால், எப்படி GPS-ல செய்கிறாங்களோ அப்படி அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு உடன்பாடுகள் நாடுகளுடன் செய்ய வேண்டிய உடன்பாடுகளை பொறுத்து அமையும். அவர்கள் என்ன நிபந்தனைகளை விதிக்கிறார்களோ அதை பற்றி அது பிற்காலத்தில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம்.
இந்தியாவின் விஞ்ஞான எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜனின் செவ்வியின் விரிவான ஒளிவடிவத்தை BBC தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம்.